இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி
எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDAVENTIST.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9146 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன் இன்பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன். அதிகாலையில் உம் வல்லமை பாடி அளவற்ற மகிழ்ச்சியோடு இன்பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன். இன்பரனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன். நெருக்கமுண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சமாயானீரே. நெருக்கமுண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சமாயானீரே. எல்லாம் வெறுத்த வேளை அணைத்து கொண்டு என் சஞ்சலம் தீர்த்தவரே. எல்லாம் வெறுத்த வேளை அணைத்து கொண்டு என் சஞ்சலம் தீர்த்தவரே. அளவற்ற உம் அன்பை நீனை கையிலே என் நெஞ்சமே நெகிழுதையா, என் நெஞ்சமே நெகிழுதையா, என் நெஞ்சமே நெகிழுதையா. இன்பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன், இன்பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணு. என்னை சேராமல் எனக்கு அரணாய் சூழ்ந்தவரே, ஆபத்து என்னை சேராமல் எனக்கு அரணாய் சூழ்ந்தவரே. ஆர்ப்பரிப்பில் என்னை மகிழ்ந்திடச் செய்து அனுதினம் காப்பவரே. ஆர்ப்பரிப்பில் என்னை மகிழ்ந்திட செய்து அனுதினம் காப்பவரே. நீங்காமல் என்னோடு இருப்பவரே, என் நெஞ்சினில் நிறைந்தவரே, என் நெஞ்சினில் நிறைந்தவரே, என் நெஞ்சினில் நிறைந்தவரே. இன்பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறே, இன்பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறே. நான் பயப்படும் நாளில் நம்புவேன் உன்னை, உன்முகம் பார்த்திருப்பேன். நான் பயப்படும் நாளில் நம்புவேன் உன்னை, உன்முகம் பார்த்திருப்பேன். ஆழோ பயமோ சேராமல் என்னை பாதுகாப்பவரே. பாழோ பயமோ சேராமல் என்னை பாதுகாப்பவரே. என்னை என்றும் காண்பவரே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் காத்திருக்கக்கூடிய அனைவரும் உம்முடைய கரத்துல சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு கிவர் ஆஃப் விஸ்டம், ஞானத்தை தரபவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன்தான் நமக்கு ஞானத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு ஞானத்தை தருபவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண நாம பார்க்கின்றோம். இன்னைக்கு இந்த உலகத்துல ஞானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாக படித்து வருகிறோம். அப்ப இன்னைக்கு இந்த ஞானத்தை தரக்கூடியவர் யார் அப்படின்னா கர்த்தர் தான். நம்ம அதை படிக்கலாம். நீதிமொழிகள் 2:6, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். இங்க நம்ம பார்க்கிறோம் யார் ஞானத்தை தராராமா, கர்த்தர் ஞானத்தை தராராம், அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு ஞானம் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த ஞானத்தை யார் தராங்கன்னு சொன்னா கர்த்தர் தராங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, கர்த்தர் எப்படி தராருன்னு சொல்லி பார்க்குறப்ப அவருடைய வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் அப்படின்னா அந்த ஞானம் அவருடைய வாயிலிருந்து வருகிறது. அப்படின்னா அவருடைய வார்த்தைகள் தான் ஞானம். தேவன் இந்த உலகத்தை படைக்கிறப்ப வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். தம்முடைய வார்த்தையினாலே வெளிச்சம் உண்டாயிற்று. வார்த்தையினாலே என்ன சொல்றாருன்னு சொன்னா ஆகாய விரிவு உண்டாக கடவுதுன்னு சொல்றாரு. ஆகாய விரிவு உண்டாயிற்று. வார்த்தையினாலே நீர் நிலங்கள் செடி கொடிகள் உண்டாக கடவுதுன்றாரு, உண்டாயிருச்சு. அப்ப அவருடைய வார்த்தையில ஒரு பெரிய வல்லமை இருக்கு. அந்த வல்லமைய இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இங்க வேதம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுது, ஞானத்தை கர்த்தர் தராரு உண்மைதான், ஆனா அந்த ஞானம் எங்கிருந்து வருதுன்னா அவருடைய நாவிலிருந்து வருகிறது, அவருடைய வாயிலிருந்து வருகிறது. அப்ப அவருடைய வார்த்தைகள் தான் இன்னைக்கு ஞானம். ஆண்டவர் பேசிய வார்த்தைகள் தான் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய வேத புத்தகம். இன்னைக்கு இந்த வேத புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் ஞானம் பெற்றுக்கொள்கின்றோம். ஞானம் நம்மிடம் இருக்கிறது என்று என்ன பண்றோம்னா நாம பார்க்கிறோம். 7 வாசிக்கிறப்ப, அவர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். இங்க நம்ம பாக்குறப்ப ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்காருன்னா மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். மெய் ஞானம் அப்படின்னா என்ன? மெய் ஞானம்னா என்ன? அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துக்குரிய ஞானத்தை குறித்தும் மெய் ஞானத்தை குறித்தும் நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துக்குரிய ஞானம் அழிந்து போகும், ஆனால் தேவன் தரக்கூடிய ஞானம் அது மெய் ஞானம். அது நம்மை எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலையும் வாழ செய்யும். இந்த உலகத்துல எல்லாமே இருந்த ஒரு மனிதன் யோபு. அவர்கிட்ட பணம் இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாமே இருந்துச்சுங்க. ஆனால் தன் வாழ்க்கையில எல்லாமே ஒரு கட்டத்தில் எடுக்கப்பட்டது. எல்லாமே எடுக்கப்பட்ட பிறகும் அவர் ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்து நின்றார், விசுவாசத்தில் நிலைத்து நின்றார். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரிடம் மெய் ஞானம் இருந்துச்சு. அது என்ன மெய் ஞானம்னு நீங்க கேட்கலாம். அவர் சொல்றார் ஒரு வார்த்தை, கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார், அவனுடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாத்தையும் கொடுக்கின்றவர் யார்? கர்த்தர் தான். அப்ப கொடுக்கின்ற கர்த்தருக்கு எடுக்கவும் உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து ஞானமான ஒரு வார்த்தை. உண்மையிலே கர்த்தரை எடுக்கல, அதை எடுத்தது சாத்தான் தான். ஆனாலும் இங்க யோபு ஒரு புரிதலுக்குள்ள வர்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மை சோதிக்கிறப்ப நம்ம அதுக்கு அனுமதிக்கணும், அதுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு அவர் வரதை பார்க்கிறோம். தன்னுடைய மனைவி அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த தேவனை நீ வணங்குறதுக்கு பதிலா நீ என்ன பண்ணிரு, தூஷித்து உன் ஜீவனை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப 2 காரியத்தை யோபு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம தம்ப வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்றதுக்காக அவரை விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லாமே எங்கிருந்து அவருக்கு கிடைச்சிருக்குன்னா ஆண்டவருடைய ஞானம். அப்ப மெய் ஞானம்னா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில எது இழந்து போனாலும் ஒன்று நம்ம இழக்க மாட்டோம். என்ன அப்படின்னா நித்திய ஜீவன். அவருக்குள்ள நம்ம நிலைத்து நிற்கிறப்ப இந்த உலகத்துல ஒரு வேளை என் ஜீவனே போனா கூட பரவாயில்ல, என்னுடைய இலக்கு அந்த பரலோகம், என்னுடைய நோக்கம் அந்த பரலோகம், பரலோகம் தான் என்னுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லி தான் இங்க யோபு இருக்கிறத பாக்குறோம். யோபுடைய வாழ்க்கையில அவர் எல்லாமே இழந்துட்டாருங்க. தன்னுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய பலனை இழந்துட்டாரு. சரீரம் ரொம்ப பலவீனமா ஆயிருச்சு, கண்ணு கூட போக போகுது. அப்ப அவர் வந்து எழுதுறாரு யோபுல ஒரு இடத்துல, அவர் என்ன எழுதுறாரு, என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, அந்நிய கண்களால் அல்ல என்னுடைய சொந்த கண்களால் நான் அவரை பார்ப்பேன்னு சொல்றார். அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாமே போயிடும், எனக்கு தெரியும் நானும் மறிச்சிருவேன், ஆனாலும் அவருடைய 2 வருகையில நான் உயிர்த்தெழுந்து நான் அவரை பார்ப்பேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வைக்கிறாரு. ரெண்டாவது இன்னொரு வசனம் அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிவேன், கடைசி நாட்களில் என்னை எழுப்புவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு மறிக்க போறோம், தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இது எல்லாமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே மாயை, எல்லாமே நம்மோடு இருக்கிறது ஒரு நாள் நம்ம விட்டு போயிடும் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நிரந்தரமானது என்னன்னா அந்த பரலோகம், அந்த அறிவை அவர் பெற்றிருந்தாரு. அதுதான் மெய் ஞானம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த மெய் ஞானத்தை நம்ம அடைந்திருக்கிறோமா? பவுல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேளுங்க, கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவிற்காக எல்லாவற்றையும் நான் குப்பை என்று எண்ணுகிறேன், வீண் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப பவுலுடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் அவர் சவுலா இருக்கிறப்ப நல்ல பதவி இருந்துச்சு, நல்ல பணம் இருந்துச்சு, நல்ல செல்வங்கள் இருந்துச்சு, நாலு பேர் பயப்படுற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா அவர் எப்ப ஆண்டவரை தெரிந்து கொண்டாரோ, இந்த உலகத்துக்குரிய ஞானம், உலகத்துக்குரிய கல்வி, உலகத்துக்குரிய பேர் புகழ் எல்லாமே வீண் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நான் விட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே பவுல் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ மெய்ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஒரு மனிதன் உண்மையான நிலையை அடைவது தான் மெய்ஞானம். உண்மையான நிலைனா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். உண்மையான நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த உலகம் எல்லாமே ஒரு மாயை, ஒரு மாயையான ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். மாயை அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம வாழ்றது நிஜம்தான், ஆனால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் யாவுமே மாயை. மாயை என்றால் ஒரு நாள் அது நம்மை விட்டு அகன்று போகும், ஒரு நாள் அது அழிந்து போய்விடும். உதாரணத்துக்கு உங்கள் கையில் பணம் இருக்கலாம், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. அல்லது உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் இருக்கலாம், இன்னைக்கு இருப்பாங்க ஒரு வேளை நாளைக்கு அவங்க மறிச்சு போயிடலாம். அப்போ இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணமாக செல்வமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மை விட்டு மறைந்து போகக்கூடியது. அப்போ இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மறைந்து போகக்கூடிய அல்லது அழிந்து போகக்கூடிய அந்த காரியத்து மேலே நீங்கள் ஆசை வைக்காதீங்க, அது மேலே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் நீங்கள் காமிக்காதீங்க. அப்போ அதுக்குன்னு அது முக்கியம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஒரு மனுஷன் அந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அது முக்கியம் தான், முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுவே உங்கள் வாழ்க்கை, அதுவே உங்கள் லட்சியமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், மெய் ஞானத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் உங்களுக்கு தர வேண்டும் என்று நினைக்கிற அந்த ஞானத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. பவுலுடைய வாழ்க்கை அதுதான் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? கஷ்டமான வாழ்க்கை, துன்பமான வாழ்க்கை, எங்கே பார்த்தாலையும் அவர் கஷ்டம், துன்பம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்ன்னு சொன்னால், வாழ்ந்து கொண்டு இருந்தார். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்படின்னா என் வாழ்க்கையில் உண்மையிலே எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்தேன். ஒரு காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னால், ஒரு பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன்னு சொல்கிறார். அப்போ சரியான வாழ்க்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு இல்லாமல் கிறிஸ்துவுக்காக சில நேரங்களில் பட்னியாக இருந்திருக்கிறார். பட்னியாக இருந்திருக்காருன்னா அவர் வேணும்னு பட்னியாக இல்லை. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், சிறை இல்லை இருக்கிறப்ப சிறையில் போய் போட்டுருவாங்க, சாப்பாடு இருக்கா சில நேரத்தில். அல்லது எங்கேயாவது கடத்திட்டு போயிடுவாங்க, சாப்பாடு இருக்காது. சில நேரத்தில் ஊழியத்துக்கு போயிடுவார், சாப்பாடு இருக்காது. அது மாதிரி பட்டினி, அவர் வேணும்னு என்றைக்கும் பட்டினியாக இருந்தது கிடையாது. தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது சில நேரங்களில் பிரச்சனைகள், போராட்டத்தை அவர் என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது என்று பார்க்கும் பொழுது, அவைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்கே பவுல் சந்தித்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த மெய் ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். நீதிமொழிகளில் 2:8 வசனம் வாசிக்கிறப்ப, அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகின்றார். இங்கே இன்னொரு காரியமும் நம்ம பார்க்குறோம். என்னன்னா, சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், இந்த உலகம் முக்கியம் இல்லைன்னு வாழ்ந்துட்டா மற்றவங்க நம்மளை ஏமாத்துறாங்களே, மற்றவங்க நம்மளை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற பணத்தையும் செல்வத்தையும் பதவியும் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்களே, அது சரியா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் நம்மளுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்களே, அது சரியா அப்படின்னு கேட்குறோம். இங்கே வேத வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம், அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து. அப்படின்னா இந்த உலகத்தில் யார் யார் அந்நியாயம் பண்ணுறாங்களோ அவங்கள தண்டிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதே நேரத்தில் நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய கர்த்தராக அவர் இருக்கிறார். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மெய் ஞானத்தை பெற்றுக்கொள்ள சில நேரங்களில் சிலர் உங்களை ஏமாத்துற ஒரு சூழ்நிலைக்கு வரலாம். ஆனால் நீங்கள் அதை பார்த்து கவலைப்படாதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதி உள்ள தேவன். உங்களுக்கு அவர் என்ன செய்வார்னு சொன்னால், நியாயத்தை நிலைநாட்டுவார் என்று சொல்லப்படுகின்றதை பார்க்குறோம். அது மட்டும் கிடையாது, தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னா அது ஆண்டுடைய கிருபையினாலதான். இங்கே வேதம் சொல்லுது பரிசுத்தவான்களின் பாதையை அவர் காப்பாற்றுகின்றார். அப்படின்னா நீங்கள் உண்மையிலே நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்க, சில நேரத்தில் கஷ்டம் வருது, துன்பம் வருது, சிலர் உங்களை ஏமாத்துறாங்க, உங்களை பழி வாங்குறாங்கன்னா நீங்கள் அதை பார்த்து பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை பாதுகாப்பேன். உன்னை யாராவது துன்பப்படுத்துகிறாங்களா அவங்க என்ன துன்பப்படுத்துகிற மாதிரி, உன்னை யாராவது அள வைக்கிறாங்களா அவங்க என்ன அளம் வைக்கிற மாதிரி நான் அவங்கள சும்மா விட மாட்டேன், நான் அவங்கள பார்த்துக்கிறேன். நீ எதுவும் பண்ணாத, நீ தைரியமாறு, நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்படி, நீ நன்மையானதை செய் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது என்ன பண்ணும் நம்ம பார்க்கின்றோம். தொடர்ந்து 9 வசனம் வாசிக்கிறப்ப, அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். இங்கே நம்ம பார்க்குறோம், நாம் மெய்ஞானத்தை பெற்றுக்கொள்கின்றப்ப ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறாரு. ஆண்டவர் பாதுகாக்கிறப்ப நம்ம எதை கற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீதியை நாம் கற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடியதை என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். நம் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது நியாயத்தை நாம் கற்றுக்கொள்வோம், நிதானத்தை கற்றுக்கொள்வோம், சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்வோம். எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது? நீதியை கற்றுக்கொள்வோம், எது சரி எது தவறுன்றதை கற்றுக்கொள்வோம், நியாயம் அதை கற்றுக்கொள்வோம், நிதானம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது நிதானம், அந்த நிதானத்தை கற்றுக்கொள்வோம், சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்வோம். ரொம்ப முக்கியமானதுங்க பிரியமானவர்களே. இன்னைக்கு ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பயப்படுறப்ப, அவருடைய வார்த்தையிலன்படி அவன் நடக்கிறப்ப அவன் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றம் அடையுது. அது சாதாரண மாற்றம் இல்லை, பெரிய மாற்றங்க. இந்த உலகத்தில் அவனை எவ்வளவு துன்பப்படுத்தினாலையும் அவன் தாங்கக்கூடிய வல்லமை அவனுக்கு கிடைச்சிரும். யாரெல்லாம் அவனை கேவலமாக பேசினா கூட அவங்கள மன்னிக்கிற அந்த குணம் அவனுக்கு கிடைச்சிரும். அதுக்கு காரணம் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த ஞானம் கர்த்தர் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கையாக மாறுகின்றது என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 2:11 வாசிக்கிறப்ப, நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். மெயின் ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல் யோசனை, எது நல்லதோ அதை செய்யறது. அப்போ தீமையை செய்யாமல் நன்மையை செய்யறது. அப்போ அந்த நன்மையை செய்கிறப்ப அது நம்மளை என்ன பண்ணுவோம், காப்பாற்றும். அதுக்கடுத்து புத்தி உன்னை பாதுகாக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு அறிவை கொடுக்குறாரு, இதை செய்யாது, இந்த வழியில் போகாது, இதில் போனேன்னா உன் வாழ்க்கை கஷ்டம்தான் நீ படுவ. ஆண்டவர் சொல்லுவார், கிளியராக சொல்லுவார், பேசுவார், வேதத்தை கொண்டு பேசுவார், மனிதர்களை கொண்டு பேசுவார், இந்த மனிதனை நீ நேசிக்காத, உன் வாழ்க்கை நல்லா இருக்காது பேசுவார் ஆண்டவர் மனிதர்கள் வாயிலாக. ஆனால் நாம் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதும் நம்ம வாழ்க்கை மாறும். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம், நல் யோசனை உன்னை காப்பாற்றும். இன்னைக்கு உங்களுக்கு நல் யோசனை இருக்கிறதா? நல்ல காரியங்களை சிந்திக்கிறீர்களா? இப்போ இன்னொரு கேள்வி வருது, நல் யோசனை என்றால் என்ன? நம்ம வேதத்திலிருந்து அநேக வசனங்கள் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ கிறிஸ்து எப்படி சிந்திச்சாரோ அந்த ஒரு சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அது நல் யோசனையாக மாறுகின்றது. கிறிஸ்து இன்னொரு இடத்துல சொல்றார், இயேசு கிறிஸ்து யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ அந்த சத்தியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறப்ப, ஜீவனாகிய கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிறப்ப, அவருடைய பாதையில் நம்ம நடக்கிறப்ப பரலோகத்திற்கான இடம் நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு முக்கியம், அவருடைய வார்த்தைகள் நமக்கு முக்கியம். அப்போ நல் யோசனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நல் யோசனையில் நம்ம நடக்கணும்னு சொல்லி ஞானம் நம்மளுக்கு சொல்லுதான், ஞானம் கூப்பிடுதான், இதை செய்ய, இதை செய்யாத, இதை செஞ்சால் தான் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கும் இங்கும் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். வேதத்தை கொண்டு பேசுகிறாரு, மனிதர்களை கொண்டு பேசுகிறாரு, எல்லாரை கொண்டும் ஆண்டவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை அதிசயமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடியதை நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொன்னால் பார்க்க முடிகின்றது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்குறப்ப, என்னுடைய கல்லூரி காலகட்டங்களில் நான் வந்து வர்ஷிப் லீடராக இருக்கிறப்ப ஒரு பாஸ்டர் என்ன பண்ணுன்னு சொன்னால் பிரசங்கம் செய்யும்படி அழைச்சிருந்தேன், கூப்பிட்டுருந்தேன். கூப்பிட்டுட்டு அதுக்கடுத்து அதை அப்படியே மறந்துட்டேன். ஒரு வாரம் ஆச்சு, ரெண்டாவது வாரம் நான் முன்னாடியே ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் பண்ணிடுவேன். அப்போ அவரை நான் கூப்பிட்டதே மறந்துடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், அவர் கூப்பிட்டதை மறந்துட்டு இன்னொரு போதகரை கூப்பிட்டுட்டேன், இன்னொரு ஆளை கூப்பிட்டுட்டேன், நீங்கள் வந்து பிரசங்கம் கொடுங்க, இன்றைக்கி செய்தி கொடுங்கன்னு சொல்லி நான் வந்து கூப்பிட்டேன். அப்போ நான் வெறும் ஒரு மாணவன் தான். அப்போ எனக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி கூப்பிட்டுருந்தேன் இல்லையா, அவர் என்ன பண்ணிட்டாரு, சீக்கிரம் வந்துட்டார். இப்போ அடுத்து நான் கூப்பிட்டவர் வந்து பெரிய ஆள், அவர் வந்து ஒரு எங்களுடைய ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அவர் தான் கூப்பிட்டது. நான் இப்போ எனக்கு உண்மையிலே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ஒரு இடத்த எனக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த ஒரு காரியத்தை கொடுத்துருக்கீங்க. நான் மாணவனாக இருக்கிறப்ப நான் வந்து ஒரு பாஸ்டர் கூப்பிட்டேன், அவர் படிக்க வந்தார், தியாலஜி படிக்க வந்தார், அவர் கூப்பிட்டேன். இப்போ அவர் வந்துட்டார், நான் இன்னொருத்தரை கூப்பிட்டேனே, அவர் எல்லாருக்காட்டிலும் பெரியவராச்சு, எங்களுக்கு ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. இப்போ அவரு வந்துட்டாருன்னா நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லி அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நான் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணேன். இப்போ ஜெபம் பண்ணுறப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் இன்னைக்கு ஏதோ பண்ண போகிறாரு, என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிறப்ப நான் யாரை ரெண்டாவதாக கூப்பிட்டனோ அந்த ஆசிரியர், அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், எனக்கு கால் பண்ணி அவர் போகிறாரு, வெளியே போயிட்டுருக்கோம் நான் பார்த்தேன். அப்போ கால் பண்ணிட்டு சொல்கிறார், இது மாதிரி என்னால் இன்றைக்கி வர முடியாது, வேறு யாராவது வச்சு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. என்ன அப்படின்னா, அவர் ஒருவேளை வந்திருந்தார்னா அவருக்கு சங்கடமாக இருக்கும், ஆனால் ஆண்டவர் அங்கேயே எப்படி செஞ்சார். சில நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லித்தரதும் ஞானம்தான், நம்ம மாட்டிக்கிட்டோம்னா ஜெபிக்கணும் அப்படின்றதும் ஞானம்தான். இன்னைக்கு இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை அவர் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகையால் இன்னைக்கு நமக்கு மெய்ஞானத்தை தரக்கூடியவர் கர்த்தர். அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நல் யோசனையில் நடக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம், ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஆசீர்வதித்திருக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வதிங்க, எங்களை நடத்துங்க. இயேசு நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilsudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்